அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. அக்டோபர் திங்கள் 15 நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் உச்சி மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் போகக்கூடாது என்று கூறி தமிழ் தேசிய இயக்கத்தினைச் சேர்ந்த தியாகு நடத்திய காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அவர் முடித்துக் கொண்டிருப்பது பற்றிய செய்தி.
பிரதமர் தமிழர்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு பரிசீலிப்பதாக ஒப்புக்கொண்டு கலைஞருக்கு ஒரு மடல் எழுதியிருக்கிறார். அந்த மடலின் அடிப்படையில் எங்களை பொறுத்தவரை ஒரு சிறிய வெற்றி என்றாலும் இது வெற்றி.
இந்திய பிரதமரை இந்த உண்ணாவிரதம் தொடர்பாக நேற்றிரவு சந்தித்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் டி ஆர் பாலு காமன்வெல்த் உச்சி மாநாடு பிரச்சனை குறித்து தெரிவிக்கும் கருத்து.
காமன்வெல்த் நாடுகளுடைய தலைவர்கள் மாநாட்டில் நம்ம இந்திய தலைவர் பிரதமர் போய் கலந்து கொள்ள கூடாது அப்படிங்கறதுதான் ஒட்டுமொத்த தமிழ் அது எல்லா இயக்கமும் தான் சொல்லுது. யாரும் ஒருத்தரும் மாத்தி கீத்தி பேசல, கட்டிங் கிராஸ் பார்ட்டி லைன்ஸ் எல்லாருமே இதே மாதிரி தான் பேசுறாங்க.
சம்பூரில் அனல் மில் நிலையம் அமைய உள்ள நிலையில் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட தமிழ் மக்களுக்கு மாற்றிடம் தந்து மீள்குடியமர்த்தும் வேலைகளை விரைவாக செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது பற்றிய குறிப்பு பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஈரானின் புதிய அதிபர் ஹசன் ரவுஹானி பதவியேற்றதன் பின்னர் அந்நாட்டின் அணுத்திட்டம் தொடர்பில் உலக வல்லரசுகளுடன் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளின் முதற்கட்டம் சுமூகமாக அமைந்திருப்பதாக ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் கூறுகின்றனர். ஈரான் முன்வைத்த திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை தாங்கும் துணை வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் உறுதியான பரிந்துரைகளுடன் முன்வர வேண்டும் என்று ஜெனீவாவில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய பேச்சாளர் பிபிசியிடம் கூறினார்.
We hope that Iran will come with constructive and concrete proposals today. We look forward very much to
மிதவாதியான ரவுஹானி அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னர் நீண்ட இழுபறியில் இருக்கின்ற ஈரானின் அணு விவகாரத்தை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கைகள் வலுத்து வருகின்றன.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பிராந்தியமான லோஹரின் ஆளுநர் அர்சலா ஜமால் மைக்ரோஃபோன் எனப்படும் ஒலிவாங்கியில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஈத் பெருநாள் தொழுகைகள் முடிந்து கூடியிருந்த பக்தர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்தபோது இந்த குண்டு வெடித்து அவர் கொல்லப்பட்டார். தீவிரவாதிகளின் முக்கிய இலக்காக ஜமால் இருந்து வந்தார் என்று தெரிவிக்கும் அரசியல் நோக்கர்கள் ஆப்கானிய அதிபர் அமித் கர்சாய்க்கு இவர் நெருக்கமானவர் என்றும் தெரிவிக்கிறார்கள். 2009 அமித் கர்சாயின் தேர்தல் நிர்வாகியாகவும் இவர் இருந்திருக்கிறார். இவரது கொலையை கடுமையாக கண்டித்திருக்கும் அமித் கர்சாய் ஈத் பெருநாள் தொழுகையின் போது குண்டு வைத்து கொலை செய்ததன் மூலம் தாலிபன்கள் இஸ்லாமுக்கும் மனிதத்தன்மைக்கும் எதிரானவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் என்று சாடியிருக்கிறார்.
ஐரோப்பிய சுற்றுச்சூழல் அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற புதிய அறிக்கையின்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் நகர்ப்புற குடியிருப்பாளர்களில் 90% கேடு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு மாசடைந்த காற்றுக்கு முகம் கொடுக்கிறார்கள். காற்று மண்டலத்தில் கலக்கும் கரியமில வாயுவின் அளவுகள் ஐரோப்பாவில் அண்மை காலங்களில் குறைக்கப்பட்டுக்கொண்ட நிலையிலும் காற்று மாசடைதல் பிரச்சினையை தடுக்க முடியாதிருப்பதாக அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தால் அபாயகரமானவை என்று கணிக்கப்பட்டிருக்கின்ற அளவுகளையும் தாண்டி எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் வாகனங்களும் தொழிற்சாலைகளும் காற்றை மாசுபடுத்துவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது.
இதேவேளை ஜெர்மனின் அழுத்தத்திற்கு பணிந்து கார்களின் கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை ஐரோப்பிய ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் தள்ளி போட்டிருக்கிறார்கள். கார்கள் சராசரியாக 1 கிலோமீட்டர் பயணிக்கும்போது வெளியிடும் கரியமில வாயுவின் அளவு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இருக்கக்கூடாது என்று கூறும் கட்டுப்பாடுகளை தள்ளி போடும் ஜெர்மானிய சுற்றுச்சூழல் அமைச்சரின் முயற்சிக்கு அவரது சக பிரிட்டன் அமைச்சரும் உதவியிருக்கிறார். இந்த இருவரின் முயற்சிக்கு பிறகு மற்ற ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்களும் உடன்பட்டிருக்கிறார்கள். இந்த சட்டங்கள் 2020 நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும். அது இப்பொழுது 2024 ஒத்தி போடப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனங்களான BMW மற்றும் டெய்மர் போன்றவை மிகப்பெரிய பிரச்சாரங்களை மேற்கொண்டதுடன் கடுமையான அழுத்தங்களையும் செலுத்தியதாக செய்தியாளர்கள் கூறுகிறார்கள். த ஹேகில் இருக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைகளிலிருந்து கலந்து கொள்ளாமல் தனக்கு 1 விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்பதை தாம் நிறுத்துவதற்கு கென்யாவின் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோ சம்மதம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கு அவர் ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார். அதாவது தனது நாட்டின் நிர்வாகத்தை கவனிப்பதற்கு ஏதுவாக இந்த நீதிமன்ற விசாரணைகளில் கலந்து கொள்வதிலிருந்து அவ்வப்பொழுது தனக்கு விலக்கு அளிக்கப்பட்டால் தான் 1 கால அவகாசத்தை கேட்க மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார். தன்மீதான விசாரணைகள் நடக்கும் தி ஹேகில் பேசிய ரூட்டோ தன்மீதான வழக்கின் இந்த விசாரணை தொடர்ந்தும் நடக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். காரணம் 2007 தேர்தல் வன்முறைக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பது நிரூபிக்க இது தமக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்றார் அவர். அடுத்த மாதம் த ஹேகில் நடக்கும் இந்த வழக்கின் விசாரணைகளில் கென்யாவின் அதிபர் உஹுரு கென்யாட்டா கலந்து கொள்ள தேவையில்லை என்று ஆப்பிரிக்க ஒன்றியம் கடந்த சனிக்கிழமையன்று ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது.
பிரிட்டனின் தெற்கே ஸ்டோன்ஹெஜ் பகுதியில் தொல்பொருள் ஆய்வு நடந்த இடம் ஒன்றில் கிடைத்துள்ள ஆதாரங்களின்படி பிரான்ஸ் நாட்டவர்களை விட பிரித்தானியர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தவளைகளின் கால்களை உண்டு வந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான சில இந்திய செய்திகள். இந்திய பிரதமர் இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கோரி கடந்த 2 வாரங்களாக காலவரையற்ற உண்ணாவிரதமிருந்து வந்த தமிழ் தேசிய இயக்கத்தைச் சேர்ந்த தியாகு இன்று தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியுடன் சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
அடுத்த மாதம் கொழும்பில் நடைபெற இருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்த தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தியாகு இன்று செவ்வாய் தனது போராட்டத்தினை முடித்துக் கொண்டார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு பிரதமர் மன்மோகன் சிங் காமன்வெல்த் மாநாட்டில் தான் கலந்து கொள்வது குறித்து எடுக்கப்படும் எம் முடிவும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டே எடுக்கப்படும், எனவே தியாகு தனது உண்ணாவிரதத்தினை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதன் பின்னணியிலேயே தியாகு தனது போராட்டத்தினை கைவிட்டிருக்கிறார். திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் நேற்று திங்கள் பிரதமர் மன்மோகன் சிங்கை திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு சந்தித்து இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட உள்நாட்டு போரின் போது ஆயிரக்கணக்கில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமான இலங்கை அரசு நடத்தும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்ற தமிழகத்தின் ஒருமித்த குரலுக்கு பிரதமர் செவிசாய்க்க வேண்டும் என்று கோரியதாகவும், கடந்த 12 நாட்களுக்கு மேல் இதே பிரச்சினைக்காக தியாகு உண்ணாவிரதம் இருந்து வருகிறார், அவரது உடல்நிலையும் நலிந்து வருகிறது எனவும் எடுத்துக் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையிலேயே தமிழ் மக்கள் மற்றும் திமுகவின் உணர்வுகள் இவற்றை கருத்தில் கொண்டே காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என கருணாநிதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் பற்றிய தகவல் சொல்லப்பட்டதன் பிறகு தியாகு தனது போராட்டத்தினை கைவிட்டார். அப்போது அவர் மத்திய அரசின் வாக்குறுதி தனது போராட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி என்றார்.
9 கோரிக்கைகளில் 1 கோரிக்கை 3 கூறுகளை கொண்டது. அது காமன்வெல்த்திலிருந்து இலங்கையை நீக்க வேண்டும் என்பது, 2, கொழும்பில் காமன்வெல்த் மாநாடு நடைபெறக்கூடாது என்பது, அப்படி நடைபெற்றால் அதில் இந்திய பிரதமரோ வேறு அரசு தலைவர்களோ கலந்து கொள்ளக்கூடாது என்பது. இந்த 3வது கோரிக்கையின் 1 பகுதியை இப்போது பிரதமர் தமிழர்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு பரிசீலிப்பதாக ஒப்புக்கொண்டு கலைஞருக்கு ஒரு மடல் எழுதியிருக்கிறார். அந்த மடலை கலைஞர் நேற்று என்னிடம் திரு இளங்கோவன் அவர்கள் கையிலே கொடுத்து அனுப்பி வைத்தார். அந்த மடலின் அடிப்படையில் எங்களை பொறுத்தவரை ஒரு சிறிய வெற்றி என்றாலும் இது வெற்றி, முதல் வெற்றி என்றாலும் இது முழு வெற்றி அல்ல என்றாலும் முதல் வெற்றி.
ஆனாலும் தனது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டி வேறு வழிகளில் தனது போராட்டம் தொடரும் எனவும் தியாகு தெரிவித்தார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன் இப்பிரச்சினை குறித்து அஇஅதிமுக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் எதனையும் கொண்டு வருமானால் அதனை தங்கள் கட்சி ஆதரிக்கும், மற்ற கட்சிகளும் அப்படியே செய்யும் என்றார்.
சென்னை செய்தியாளர் கோபாலன். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு நேற்றிரவு இந்த விஷயம் தொடர்பாக இந்திய பிரதமரை சந்தித்த பின்னர் பிரதமரின் கடிதம் வந்துள்ளது என்ற நிலையில் காமன்வெல்த் கூட்டம் குறித்து என்ன கருத்துக்கள் அவரிடம் பரிமாறப்பட்டன என்று பாலு அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நான் நேற்று அவரை 8 மணிக்கிலிருந்து ஒரு 25 நிமிட நேரம் அவரை சந்தித்து பேசிட்டு இருந்தேன். பேசும்போது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சென்டிமெண்ட்ஸ் என்ன அப்படி, இலங்கை தமிழ் பிரச்சனையை பற்றி. அது மட்டும் இல்ல, இந்த 2009 இறுதிக்கட்ட போர்ல வேறத்தால 40,000 பேர்னு சொல்றாங்க, ஆனா 150,000 பேர்னு எல்லா மீடியாவும் சொல்லிருக்குது. அதே நேரத்துல உண்மையும் அது மாதிரிதான் இருக்குது. இது மாதிரி 150,000 பேர் வந்து அவங்க காணாம போயிருக்காங்க, இல்லைன்னா இறந்து போயிருக்காங்க, இல்லைன்னா அவங்க அவங்கள வந்து அந்த அரசாங்கம் வந்து அரசாங்கத்தினுடைய ராணுவம் வந்து உயிர் அவங்க உயிரை பறிச்சிருக்குது. இதுதான் உண்மை. அது எது எப்படிதான் 40,000 பேர் சொல்றாங்க. 40,000 பேருக்கு குறைச்சி மாட்டி பதிப்பீடு இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் 70,000-80,000 பேர் இறுதிக்கட்ட போர்ல இறந்துருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து இந்தியா வந்து இந்த பிரச்சனையை முன்னெடுத்துட்டு போயிட்டு அதை அந்த போரை தடுத்து நிறுத்துறதுக்க முடியாம போச்சு. அதுவே அது அது மாதிரி செஞ்சது தப்பு சொல்லிட்டு பல நேரங்களில் பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கேன், 2-3 தடவை பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த மனித உரிமை மீறல்ங்கிறது வந்து இலங்கை அரசாங்கம் செஞ்சிருக்கிறது வெள்ளிடம் மேலே எல்லாரும் எல்லா மீடியாக்களும் சேனல் போர் சொல்லியிருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் சொல்லியிருக்குது, அம்னஸ்டி இன்டர்நெட் சொல்லியிருக்குது, எல்லாம் சொல்லியிருக்காங்க. மனித உரிமை மீறல்ங்கிறது உண்மைங்கிறது உலக அறிந்த உண்மை, இது செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. அப்படிப்பட்ட நாட்டில் நடக்கிற ஒரு மாநாட்டிற்கு காமன்வெல்த் நாடுகளுடைய உறுப்பினர் நாடுகளுடைய தலைவர்களுக்காக நடக்கிற அந்த மாநாட்டில் நம்ம இந்திய தலைவர் பிரதமர் போய் கலந்து கூடாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ் அது எல்லா இயக்கமும் அதான் சொல்லுது. யாரும் ஒருத்தர் மாத்தி கீத்தி பேசல, கட்டிங் கிராஸ் பார்ட்டி லைன்ஸ் எல்லாருமே இதே மாதிரி தான் பேசுறாங்க. ஸோ அதனால நீங்க போய் கலந்து கூடாது, இதுதான் தலைவர் வந்து இதை வரதுக்கு சொல்லிட்டு வர சொன்னாங்க. அது தொடர்பாக வந்து தியாகம் வந்து கிட்டத்தட்ட 12 நாளா உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் ஏறத்தாழ இன்னும் 1 or 2 days அவர் வந்து அவர் உயிரே போற அளவுக்கு ஒரே மாய்த்து கொடுக்குற அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டு இருக்குது. அதனால தலைவருடைய கவலை நான் எடுத்து சொன்னேன், இது மாதிரி தலைவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சப்போஸ் ஏதாவது அன்டிவிடன்ஸ் நடந்து போச்சுன்னா தமிழ்நாடு கொந்தளிச்சு போகும். தமிழ் உணர்வுல பாதிக்க தமிழ் உணர்வு சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்க இந்திய அரசு அப்படிங்கிறத அது நல்லா அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இலங்கை தமிழ் பிரச்சனை இந்திய அரசு சரியா ஈடுபடலைங்கிறதுல ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்ப என்ன செய்யணும்னு கேட்டாரு. நானே சொன்னேன், நீங்க தலையிடணும், நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன்.
சரி, ஆனால் இப்பொழுது இந்த தமிழ் மக்களின் உணர்வுகளையும் திமுக தலைமையின் கருத்தையும் கேட்டு முடிவெடுப்பேன் என்றால் உறுதியாக அவர் வந்து போக மாட்டார் என்பதாக இதை அர்த்தம் செய்து கொள்ளலாமா?
திராவிட முன்னேற்றக்கழகமும் அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பிரச்சனையில ஈடுபட்டிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழினமும் அவர் பின்னால் இருக்குது. தமிழினம் சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் சேர்ந்து இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ்களுடைய மாநாட்டுக்கு போக கூடாதுங்கிறது எல்லாம் ஒரே முடிவில் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற இந்திய தமிழர்களும் இதை வந்து தலைவர் கலைஞர்கள் தலைமையில் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பாராளுமன்றத்தை சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம், 2-3 தடவை பேசியிருக்கோம், வலியுறுத்திருக்கோம். திரும்பவும் நவம்பர் நடக்கிற பாராளுமன்ற கூட்டத்தில் இதை எடுத்துகிட்டு போவோம், நிச்சயமாக பேசுவேன். இதுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த அழுத்தத்தை வந்து அவங்க எந்த அளவுக்கு நிறுத்துக்கிறாங்க இந்திய அரசு அப்படிங்கிறது வந்து போக போக தெரியுங்கிறது நீங்க நினைக்கலாம், உலக நாடுகளும் நினைக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்திய பிரதமர் போகக்கூடாதுங்கிறது திமுக மிக மிக கடுமையாகவும் சொல்லிக்கொண்டே இருக்கும். அதை மீறி பிரதமர் போக மாட்டார் என்கிறான்.
சரி, ஆனா இந்திய பிரதமர் போகாட்டாலும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அவரே கூட நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் போனாலே இந்தியாவின் பிரதிநிதித்துவம் இருப்பதாகத்தானே அர்த்தம்? திமுக நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டி ஆர் பாலு.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற மோதல்கள் தொடர்பில் இன்று காலை மாத்தறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதே நேரத்தில் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக காமன்வெல்த் விழுமியங்களை மீறி வருவதால் இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிப்பது பற்றிய முடிவினை ஐக்கிய தேசிய கட்சி எடுக்க வேண்டிய நிலையில் இருப்பதாக அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜனிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
காமன்வெல்த் நாடுகளின் செயல்பாடுகள் லெட்டிமர் ஹவுஸ் பிரின்சிபல்ஸ் என்ற அடிப்படையிலே வருகின்றன. அதன் கீழ் சுயாதீனமான நீதிமன்றம், சுயமாக செயல்படக்கூடிய போலீஸ் திணைக்களம், அரச தொழில் வழங்கும் நிறுவனங்கள் போன்றவையும், அதே நேரத்திலே ஒரு நாட்டிலே ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் 17வது திருத்த சட்டத்தை இல்லாதொழித்து 18வது திருத்த சட்டத்தின் மூலம் சுயமாக செயல்படக்கூடிய கமிஷன்களை இல்லாமல் செய்துள்ளது. இதை தவிர சட்டவிரோதமாக உச்ச நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசரை நீக்கியிருக்கின்றது. தற்போது நாட்டில் ஜனநாயக ரீதியான செயல்பாடுகளுக்கு பல தடைகளையும் கட்சி ரீதியாக பாகுபாடாகவும் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி செயல்படும் ஒரு அரசாங்கம் காமன்வெல்த் பிரின்சிபல்ஸ் என்ற கொள்கைகளை மீறியதாக கருதப்படுவதால் கட்டாயமாக இலங்கை இந்த காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்களுடைய மாநாட்டுக்கு தலைமை தாங்குவது தரவரான விடயம் என்று எதிர்கட்சி கருதுகின்றது.
ஐக்கிய தேசிய கட்சி திடீரென்று தற்பொழுது மட்டும் இப்படியான ஒரு பிரச்சனையை முன்னெடுப்பதற்கு என்ன காரணம்?
தொடர்ச்சியாக கடந்த ஒரு வருட காலமாக விசேஷமாக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட போது காமன்வெல்த் நாடுகளுடைய தலைவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி நேராக எழுதி இந்த விடயத்திலே லெட்டிமா ஹவுஸ் பிரின்சிபல்ஸ் என்கின்ற கொள்கையை மீறி செயல்படுவதால் இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கும் அளவிற்கு ஐக்கிய தேசிய கட்சி சென்றது. எதிர்கட்சியை தாக்கும் அளவிற்கு இந்த செயல்பாடுகள் இருப்பதால் விசேஷமாக இன்று மீண்டும் கூற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
உங்களுடைய அரசியல் தலைவர் ஒருவருக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது என்ற சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி இதனை ஒரு அரசியல் துரும்புச்சீட்டாக இந்த காமன்வெல்த் மாநாட்டை பகிஷ்கரிப்பது அல்லது அதுக்கு எதிரான கருத்தை தெரிவிப்பது என்கின்ற இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்கிறதா?
மங்கள சமரவீர அவர்களுக்கு இது போன்று ஏற்பட்டிருப்பது அரசாங்கம் எதிர்கட்சியின் ஜனநாயக உரிமைகளை மறுக்கும் ஒரு செயல் என்பதால் அதை கண்டிக்கின்றது. அதே நேரத்தில் காமன்வெல்த் உச்சி மாநாட்டை நாம் எதிர்ப்பதற்கு அதுவே காரணம் என்று கூற முடியாது.
இலங்கை அரசாங்கத்தின் மீது சர்வதேச மட்டத்தில் பல மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. போர்க்காலத்தில் அங்கு பல்வேறு கொலைகள் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் நடந்திருப்பதாகவும் ஐநாவின் நிபுணர் குழு கூறியிருக்கிறது. அது தவிர பல மனித உரிமைகள் அமைப்புகளும் குற்றஞ்சாட்டியிருக்கின்றன. இப்படியான சூழ்நிலைகளில் ஐக்கிய தேசிய கட்சி இந்த காமன்வெல்த் விழுமியங்கள் மீறப்பட்டிருப்பதாக இந்த பிரச்சனையை சர்வதேச மட்டத்துக்கு முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. தற்பொழுது இந்த அரசியல் தேவைகளுக்காக மட்டும் இந்த பிரச்சனையை முன்னெடுப்பதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது.
என்ற அந்த அறிக்கையிலே கூறியிருப்பது போல கட்டாயமாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதிலே ஐக்கிய தேசிய கட்சி உறுதியாகவே இருந்தது. பலரும் காணாமல் போயிருக்கின்றார்கள், பலர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதை விசாரிக்க ஒரு கமிஷன் நியமிக்கப்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆனால் தற்போது காமன்வெல்த் தலைவர்களுடைய மாநாடு நடக்க போகும் வேளையிலே அதை பேசுவது இன்றைய நாட்டு சூழலிலே அதை எடுத்து காட்டுவதிலே எந்த தவறும் இல்லை என்று நான் கருதுகிறேன்.
ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன். சம்பூர் அனல் மின் நிலையத்துக்காக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட தமிழ் மக்களை வேறு இடங்களில் மீள்குடியமர்த்துவது குறித்து அரசு விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது குறித்து கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
சாம்பூர் பிரதேசத்தில் அனல் மின் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் அந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களை மீள் குடியமர்த்தும் நடவடிக்கைகளை துரிதமாக பூர்த்தி செய்யுமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006 இடம்பெயர்ந்த தன்னை மீள் குடியமர்த்தும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சாம்பூர் வாசிகள் சிலர் தாக்கல் செய்த மனு ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே தலைமை நீதிபதி முகான் பீரிஸ் இந்த உத்தரவை பிறப்பித்தார். மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச சட்டவாதி சாம்பூர் பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்களை மீள் குடியமர்த்தும் நடவடிக்கைகள் பெருமளவில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒரு சிறிய எண்ணிக்கையான குடும்பங்கள் மட்டுமே மீள் குடியமர்த்த இருப்பதாக தெரிவித்த அரச சட்டவாதி அவர்களை மீள் குடியமர்த்தப்படவுள்ள பிரதேசங்கள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். அப்போது கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதி சுமார் 200 மேற்பட்ட குடும்பங்கள் மீள் குடியமர்த்த இருப்பதாக தெரிவித்தார். இவர்கள் குடியமர்த்தப்படவுள்ள பிரதேசங்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் இதுவரை அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் அந்த சட்டவாதி. இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகள் மக்கள் மீள் குடியமர்த்தப்படவுள்ள பிரதேசங்கள் தொடர்பான விவரங்களை அவர்களுக்கு அறிவிக்குமாறு அரச சட்டவாதிக்கு உத்தரவிட்டனர். அதன் பின்பு மனு மீதான விசாரணை எதிர்வரும் December 20 வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் மீள் குடியமர்த்தும் நடவடிக்கைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் அரசாங்கத்துக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த மனு மூலம் சாம்பூர் பிரதேசத்தில் அமைக்கப்படவுள்ள அனல் மின் நிலையத்தின் நடவடிக்கைகளுக்கு எந்தவிதமான தடையும் ஏற்பட மாட்டாது என்று தெரிவித்தார் தலைமை நீதிபதி மொஹான் பீரிஸ்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கை ராணுவ தளபதி வவுனியாவில் இராணுவத்தினரிடம் பேசுகையில் வடமாகாணத்தில் நடந்து முடிந்த தேர்தல் இராணுவத்துக்கு கிடைத்த வெற்றி என்று கூறியிருக்கிறார். இது குறித்த தகவலுடன் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே அண்மையில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகளிலும் பார்க்க உண்மையான வெற்றி இராணுவத்தினருக்கே கிடைத்திருக்கின்றது என இன்று வவுனியாவுக்கு முதற் தடவையாக விஜயம் மேற்கொண்டிருந்த புதிய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரட்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வன்னி ஆயுதப்படைகளின் தலைமையகத்திற்கு இராணுவ பிரதானிகளுடன் விஜயம் செய்த அவரை வன்னி ஆயுதப்படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் பொனிஃபஸ் பெரேரா அவர்கள் வரவேற்றார். அவருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் பெரும் எண்ணிக்கையிலான இராணுவத்தினர் மத்தியில் உரையாற்றினார்.
அப்பி அவில்ல தேசபால பக்ஷேகடாய்த்து கண்டாயம் அக்னமி அப்பே ரட்டே ஆரக்ஷாவட்டு சமஸ்த சமாஜே பிரஸ்னக்காபம் ஏயட்டு உதவுகரன்னு.
நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் சேராதவர்கள். நாட்டை பாதுகாப்பதற்கும் நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்குமே ராணுவ பிரிவினர் இருக்கின்றார்கள். எனவே ராணுவத்தினரை பார்த்து நீங்கள் எவ்வளவோ இந்த வடபகுதி மக்களுக்கு உதவி செய்தீர்கள், ஆனால் இந்த மக்கள் அரசாங்கத்திற்கு வாக்களிக்கவில்லையே என்று பலரும் கூறுகின்றார்கள். இதன் மூலம் ராணுவத்தை உசுப்பி விடுவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். நாங்கள் அதற்கு செவிசாய்க்க கூடாது. யுத்தத்தில் சிக்கியிருந்த மக்கள் இன்று ஜனநாயக அரசியல் சூழலில் வாழும் நிலைமை உருவாகியிருக்கின்றது. அதனை இராணுவத்தினரே ஏற்படுத்தினார்கள். பல தியாகங்களின் மூலம் ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் மக்கள் வாழ்வது இராணுவத்தினருக்கு கிடைத்த மகத்தான வெற்றியாகும். தேர்தலில் எந்த அரசியல் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த தேர்தலை நடத்துவதற்குரிய நிலைமையை உருவாக்கிய இராணுவத்தினருக்கே இன்று உண்மையான வெற்றி கிடைத்திருக்கின்றது. இந்த ஜனநாயக சூழலில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த நிலைமையை மாற்றி எவரும் நாட்டை பிரிப்பதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பை இராணுவத்தினர் பலப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றார் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரட்நாயக் அவர்கள். இதற்கிடையில் இலங்கையின் வடகடலில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த 37 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தலைமன்னார் கடற்பரப்பில் 4 படகுகளில் வந்திருந்த 22 இந்திய மீனவர்களும் நெடுந்தீவு கடற்பரப்பில் 3 படகுகளில் வந்திருந்த 15 இந்திய மீனவர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மீனவர்களுக்கு சொந்தமான மீன்பிடி படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. மன்னார் மற்றும் ஊர்காவற்றுறை நீதிமன்றங்களில் இந்த மீனவர்களை போலீசார் இன்று ஆஜர் செய்தார்கள். இதனையடுத்து இவர்களை வரும் 28 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு இந்த நீதிமன்றங்கள் உத்தரவு.
ஆஸ்திரேலியாவுக்கு படகில் சென்று தஞ்சம் கோரிய இலங்கைவாசிகளில் இரு தொகுதியினர் நேற்றும் இன்றும் இலங்கைக்கு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
ஆஸ்திரேலியாவில் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்பும் பணிகள் ஆரம்பமாகி உள்ளது. இலங்கையிலிருந்து படகு மூலம் சென்று புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஒரு தொகுதியினர் நேற்றும் இன்றும் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். பெண்கள் குழந்தைகள் உட்பட 70 பேர் நேற்றும் இன்றும் வந்துள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹன பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்தார்.
பசுகிய செப்டம்பர் புல்முடே பிரதேசின் ஆஸ்திரேலியாவுக்கு
கடந்த செப்டம்பர் மாதம் 7 தேதி திருகோணமலை புல்மோட்டையிலிருந்து 79 பேர் ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 40 பேர் இலங்கைக்கு நேற்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இந்த 40 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு 32 பேர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். 8 பேர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 8 பேரில் சட்டவிரோத ஆட்கடத்தல் முகவர்களும் மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டவர்களும் உள்ளனர். அதே வள்ளத்தில் பயணம் செய்த மேலும் 30 பேர் இன்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் தற்போது குற்றப்புலனாய்வு துறையினரால் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார்கள். குறித்த 70 பேரில் 69 பேர் தமிழர்கள் என்றும் குறிப்பிட்டார் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் இந்தியாவின் ஆந்திரா மற்றும் ஒடிஷா மாநில கடற்கரைகளை புரட்டி போட்ட பைலின் புயலால் பாதிப்புக்குள்ளான பறவைகள் குறித்த செய்தியை பார்க்கலாம். ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் இருக்கும் தெளிநீலபுரம் பறவைகள் சரணாலயத்தில் இருந்த 1000 அதிகமான பறவைகள் இந்த புயலில் சிக்கி இறந்திருக்கின்றன. இப்படி இறந்த பறவைகளில் பெரும்பாலானவை நாரை இனங்கள் என்றும், இவற்றில் பல சைபீரியா போன்ற தூர தேசங்களிலிருந்து இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பறவைகள் என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. மேலும் இந்த நாரைகள் தமது முட்டைகள் மற்றும் இளம் குஞ்சுகளை விட்டு பிரியாதவை என்றும், அதனாலேயே இந்த புயலின் போதும் இந்த தாய்ப்பறவைகள் அங்கிருந்து தப்பிச் செல்லாமல் இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட தெளிநீலாபுரம் பறவைகள் சரணாலயம் குறித்தும், இங்கு வரும் பறவை இனங்கள் மற்றும் அவற்றின் பழக்க வழக்கங்கள் குறித்தும் டாக்டர் சலீம் அலி பறவைகள் மற்றும் இயற்கை வரலாற்று மையத்தின் பறவையியலாளர் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த சரணாலயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெலிக்கன் என்று சொல்லக்கூடிய கூழைக்கடான்னு சொல்லுவாங்க, செங்கால் நாரைன்னு சொல்லக்கூடிய பெயிண்டர் ஸ்டோக், நத்தை குத்தி நாரைன்னு சொல்லக்கூடிய ஏசியன் ஓபன் பில் ஸ்டோக் மற்றும் பல்வேறு இனத்தை சேர்ந்த பறவைகள் வந்து இங்க வந்து போகும். உள்நாட்டில் வசிக்கக்கூடிய பறவைகள் இந்த செங்கால் நாரை, நத்தக்குத்தி நாரை, இந்த கூழைக்கடா போன்ற பறவைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய காலம், அதாவது பிரீடிங் சீசன் சொல்லுவோம். இது வந்து இந்த மான்சூன் என்று சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய காலமான இந்த செப்டம்பர்லேருந்து நவம்பர் டிசம்பர் வரையும் இந்த பறவைகள் எல்லாம் கூடு கட்டி இந்த இடத்துல முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது.
இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வெளிநாட்டிலிருந்து, சைபீரியாவில் இருந்தெல்லாம் கூட பறவைகள் வந்திருந்தன, அவை கூட நூற்றுக்கணக்கில் இந்த புயலால் பாதிக்கப்பட்டு இறந்தன அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது இப்ப கிழக்கு கடற்கரை முழுவதும் சரி, பொதுவாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பறவைகளும் வரும். ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய ஜூலை ஆகஸ்ட் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு இந்த வெளிநாட்டு பறவைகள் சைபீரியா போன்ற பகுதிகளிலிருந்து பறவைகள் வந்து போகும்.
சைபீரியாவிலிருந்து மற்றும் தூர தேசங்களிலிருந்தும் சில பறவைகள் அங்க வர்றதா சொன்னீங்க, என்ன மாதிரி பறவைகள் அங்க வருது?
அங்கிருந்து இந்த சிறவி என்று சொல்லக்கூடிய இந்த டக்ஸ் என்று சொல்லுவோம், சிறவி என்று தமிழில் சொல்லலாம், அந்த பறவைகள் மற்றும் உள்ளான் என்று சொல்லக்கூடிய இந்த சாண்ட் பைப்பர்ஸ் என்று சொல்லுவோம், அந்த உள்ளான் பறவைகள் தான் ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒவ்வொரு வருடமும் சைபீரியா போன்ற பகுதியிலிருந்து நம் இடம்பெயர்ந்து இங்கு வருகின்றன. அவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இங்கு இருக்கும். நமது கிழக்கு கடற்கரை மற்றும் மேற்கு கடற்கரையில் உள்ள அலங்களில் சுமார் 6 மாத காலம் தங்கியிருந்து அங்கு கிடைக்கக்கூடிய சிறிய ஆர்கனைசம் இருக்கக்கூடிய சுமார் சின்ன பெந்தாஸ் என்று சொல்லக்கூடிய சிறிய ஆர்கனைசத்தை உணவாக உட்கொண்டு 6 மாதம் இங்கு தங்கியிருந்துட்டு மீண்டும் சைபீரியா நோக்கி சென்றுவிடும்.
இந்த பறவைகள் உள்நாட்டு பறவைகளாகட்டும் வெளிநாட்டு பறவைகளாகட்டும் நூற்றுக்கணக்கான அல்லது 1000 மைல்களுக்கு அப்பால் பறந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் தங்கும் இந்த போக்கு எதனால் நடக்கிறது?
குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பறவைகள், சைபீரியா போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய பறவைகள் அங்கு உள்ள ஒரு ஒரு தனக்கு சாதகம் இல்லாத ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லக்கூடிய சாதகமற்ற ஒரு சூழ்நிலை அங்கு உண்டாகும் போது அங்கிருந்து அவை தன்னை பாதுகாத்துக் கொள்ளத்தான் அவை இடம்பெயர்ந்து வருகின்றன. தனக்கு சாதகமான ஒரு இடத்தை நோக்கி வரும்படியாக ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது. அந்த கட்டாயத்தின் பேரில் அந்த பறவைகள் வடதுருவத்திலிருந்து தெற்கு நோக்கி பறந்து வருகின்றன. தெற்கு நோக்கி இங்கே பறந்து வரும்போது டிராபிக்கல் ஏரியாஸ் என்று சொல்லக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள பகுதிகளில், இந்தியா, ஆப்பிரிக்கா, இலங்கை போன்ற பகுதிகளில் ஒரு மிதமான சூழல் நிலவுகின்றது. அங்கு வந்து இங்கு ஒரு மிதமான சூழல் ஏற்படும் போது இங்கு உள்ள கடற்கரையை ஒட்டி முக்கியமாக உள்ள அலங்களில் நிறைய அதற்கு தேவையான உணவு கிடைக்கின்றன. அந்த உணவாக உட்கொண்டு கிட்டத்தட்ட 6 மாதம் தனக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொண்டு திரும்பவும் அது சைபீரியா நோக்கி பறக்கும். இங்கு மார்ச் ஏப்ரலில் நம்ம கோடை காலங்களில் இங்கு நீர்நிலைகள் தண்ணீர் வெட்டி போகும்போது அதற்கு வேண்டிய உணவு கிடைக்காது. அந்த பட்சத்தில் அவை திரும்பவும் வடக்கு நோக்கி பறந்து செல்கின்றன. அங்கே அப்போது மிதமான சைபீரியா நிலவும் போது அங்கு சென்று முட்டையிட்டு குஞ்சு பறித்து மீண்டும் அடுத்த வருடம் இதே போல தெற்கு நோக்கி பறவைகள் பறந்து பூமி தீரையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வருகின்றன.
ஆனாலும் கூட ஒரு அதிசயமாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் ஒரு குறிப்பிட்ட பறவைகள் இனம் மட்டும் குறிப்பிட்ட இடத்தை தேடி இத்தனை 1000 மைல்களை தாண்டியும் நினைவு வைத்து கொண்டு வருவது என்பது என்ன? எத்தனை ஆண்டுகளாக இது நடக்கிறது? எப்படி நடக்கிறது? ஏன் நடக்கிறது?
இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவதாக அவைகளுக்கு அடிப்படையிலேயே அந்த ஜெனட்டிக் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பேரண்ட்ஸ் அதனுடைய தாய் தந்தையிடம் என்று சில பரிணாமங்களை ஜீன் வழியாக பெறுகின்றன. ஸோ அந்த ஜீன் வழியாக பெற்ற அந்த உணர்வு அவைகளை மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துல மற்றொரு இடம் பெறக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கின்றது.
பறவையியலாளர் டாக்டர் பாலசுப்ரமணியன். நேயர்களே, இவரது விரிவான செவ்வியை BBC தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் LR ஜெகதீசன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளை பார்ப்போம்.
பிரிட்டனின் தெற்கே ஸ்டோன்லேஜ் பகுதியில் தொல்பொருள் ஆய்வு நடந்த இடம் ஒன்றில் கிடைத்துள்ள ஆதாரங்களின்படி பிரான்ஸ் நாட்டவர்களை விட பிரித்தானியர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தவளைகளின் கால்களை உண்டு வாழ்ந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய சுற்றுச்சூழல் அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற புதிய அறிக்கையின்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் நகர்ப்புற குடியிருப்பாளர்களில் 90% கேடு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு மாசடைந்த காற்றுக்கு முகம் கொடுக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.